அன்பர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சிக்காக வந்திருப்பவர் இயேசு சபையாருள் தந்தை மைக்கேல் அமலதாஸ் அவர்கள். இவர் சென்னை லோயலா கல்லூரி வளாகத்தில் உள்ள இயேசு சபை பல்சமய உரையாடல் மைய தலைவர். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற இறையியலாரும் கூட. பல இறையியல் நூல்களை இவர் எழுதியிருக்கின்றார். பல தேசிய சர்வதேச பத்திரிகைகளில் இறையியல் கட்டுரைகளும் எழுதி வருகின்றார். வத்திக்கானில் தொடங்கியுள்ள ஆப்பிரிக்காவுக்கான இரண்டாவது சிறப்பு ஆயுர்மன்ற தயாரிப்புக்காக ரோமைக்கு வந்திருந்த அருள் தந்தை அமலதாஸ் அவர்களை நாம் சந்தித்து இந்த ஆயுர்மன்றம் பற்றி கேட்டோம். வணக்கம் தந்தை அமலதாஸ்.
வணக்கம்.
ஞாயிறன்று தொடங்கியுள்ள ஆப்பிரிக்காவுக்கான இந்த இரண்டாவது சிறப்பு ஆயுர்மன்றம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன?
ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரு பெரிய ஆயர் பிறவி நடந்தது ஆப்பிரிக்காவை முன்வைத்து. அதுதான் வந்து அந்த உலகினுடைய பல பாகங்களை முன்வைத்து நடத்தப்பட்ட ஒரு பேரவை. அதுக்கு பிற்பாடு ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா அப்படின்ட்டு குறி வச்சு அந்த பேரவை நடந்தது. அப்போ வந்து பொதுவாக வந்து ஆப்பிரிக்கா அங்கே உள்ள திரு அவை, அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள், இதை பற்றி பொதுவாக ஆராய்ஞ்சாங்க. ஆனால் இந்த ரெண்டாவது தடவை வந்து இப்போது ஆப்பிரிக்காவில் உள்ள சூழ்நிலையை வச்சு அடிப்படையாக வச்சு ஒரு 3 கருத்துக்களை வந்து பாப்பரசரை முன்னிறுத்தியிருக்கார். ஒப்புரவு, ஏன்னா ஆப்பிரிக்காவில் வந்து மக்களுக்கிடையவே பல குழுக்களுக்கிடையே ஒன்று அரசியல் ரீதியாகவோ அல்லது இன ரீதியாகவோ நிறைய போராட்டங்கள், அதனால் அங்கே வந்து எப்படி ஒப்புரவு ஏற்படுத்துவது. ரெண்டாவது அமைதி, எப்படி ஆப்பிரிக்காவில் அமைதியை தோற்றுவிப்பது. மூன்றாவதாக அந்த ஒப்புரவுக்கும் அமைதிக்கும் அடிப்படையாக நிச்சயமாக இருக்க வேண்டியது வந்து நீதி, நியாயம். அது எப்படி, அதனால் ஒப்புரவு, நீதி, அமைதி இதை முன்னிலைப்படுத்தி ஆப்பிரிக்காவில் வந்து எப்படி அதை நம்ம கொண்டு வர முடியும், அதற்கு திருச்சபை எந்த வகையில் பணிபுரியலாம். அது முக்கியமாக இப்போ அகில திருச்சபை அளவில் வந்து இது மாதிரி ஒரு ஆயர் பிறவி அமரும் பொழுது இப்போ அகில உலக திருச்சபையும் எவ்வாறு இந்த ஆப்பிரிக்க திருச்சபைக்கு துணை புரியலாம், அதெல்லாம் முன்னிறுத்தி இந்த ஆயர் பேரவையை பாப்பரசர் கூட்டியிருக்கார்.
இந்த ஆப்பிரிக்காவுக்கான இந்த இரண்டாவது சிறப்பு ஆயர் மன்ற தயாரிப்புக்கு தாங்கள் ரோமைக்கு வந்திருக்கின்றீர்கள். இதில் தங்களது பங்கு என்ன?
இதில் வந்து நான் நேரடியாக வந்து வத்திக்கான் அல்லது திருச்சபை அந்த அளவில் அந்த ஆயர் பிறவை அவங்கள அதை தயாரிக்கிறவங்க அவங்களால் நான் இங்கே வரவழைக்கப்படல. ஆனால் ஆப்பிரிக்காவில் வேலை செய்கிற பல இது மாதிரி தன்னார்வ குழுக்கள் நிறையா இருக்குது, அரசாங்கங்கள் சாராத குழுக்கள். இப்போ பாக்ஸ் ரோமானா அல்லது அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பல குழுக்கள் ஆப்பிரிக்காவில் வேலை செய்கிறாங்க. ஆப்பிரிக்காவுக்காக அவங்களுக்கெல்லாம் வந்து ஆப்பிரிக்காவை பற்றிய இந்த ஒரு பெரிய ஒரு பொது பேரவை நடக்கும் பொழுது அது என்னென்ன மாதிரி சவால்களை அவங்க எதிர்கொள்ளணும், எவ்வாறு அதை ஆப்பிரிக்காவில் உள்ள முக்கியமான ஒரு சிக்கல்கள் என்ன அப்படின்லாம் அவங்க ஆராய்ந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஒரு ஆசை இருக்குது. அதனால் வந்து இது போன்ற குழுக்கள் சேர்ந்து இந்த பேரவைக்கு முன்னால் வந்து கொஞ்சம் இந்த துறையில் கொஞ்சம் தேர்ந்தவங்க, அதை இதை பற்றி தெரிஞ்சவங்களை இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கு மாதிரி வச்சு அந்த 3 கருத்தரங்கை வச்சு அதில் வந்து பெரும்பாலும் ஆப்பிரிக்கர்கள், ஆனால் ஐரோப்பியர்கள், நான் வந்து ஆசியன் அப்படின்ற முறையில் வந்து ஒரு கருத்தரங்கு மாதிரி கூட்டி அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த 3 அடிப்படை தரப்புகள், ஒப்புரவு அல்லது இங்கே பொருளாதார சூழ்நிலை, அமைதி, நீதி, இந்த அடிப்படையில் வந்து அவர்கள் சிந்திச்சாங்க. இப்போ உள்ள சூழ்நிலை, ஆப்பிரிக்காவில் உள்ள சூழ்நிலை என்ன, இதில் வந்து திருச்சபை எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்ன, இது எப்படி எதிர்கொள்ள முடியும், உலக திருச்சபை வந்து எவ்வாறு இவர்களுக்கு உதவியாக இருக்க முடியும் என்பதை பற்றிலாம் அவங்க ஆராய்ச்சி செய்தாங்க. இதெல்லாம் தொகுத்து 3 கடைசியில் ஒரு கருத்து தொகுப்பாக அவங்க சேர்த்து அதை வந்து இந்த ஆப்பிரிக்காவில் ஆயர் பிறவில் பங்கு கொள்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பங்கு கொள்கிறவங்களே நேராக அதில் உள்ள ஆயர்களோ அல்லது மற்றவர்களோ வந்து இந்த கருத்தரங்களை கலந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து அவங்க ஜாஸ்தி பேர் வரல. இந்த அப்சர்வர்ஸ்ன்னு சொல்கிறமே பார்வையாளர்கள், அதில் தான் 1-2 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த 3 கடைசியில் வந்து இந்த கருத்து தொகுப்பை வந்து கொடுத்த பொழுது மற்ற ஆயர்களையும் போய் சேரும். அந்த இவங்கள் வழியாக இந்த ஒரு கருத்து தொகுப்பு வந்து எல்லா ஆயர்களுக்கும் போகும், அவர்கள் மூலமாக வந்து இந்த கருத்துக்கள் ஆயர் பிறவிலையும் எதிரொலிக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு தான். அந்த ஒரு ஆவலில் வந்து என்னைய வந்து நான் ஆப்பிரிக்கன் கிடையாது, இருந்த பொழுதும் இப்போ ஆப்பிரிக்காவில் உள்ள சவால்கள் இவ்வளவு இருக்குது. இருந்தாலும் திருச்சபை வந்து ஒரு அகில உலக ஒரு நிறுவனம், அகில உலக ஒரு குழு. அதனால் ஆப்பிரிக்கா மட்டுமல்ல அகில உலகத்துக்கும் வந்து இந்த ஆப்பிரிக்காவில் என்ன நடக்குங்கிறத பற்றி ஒரு அக்கறை இருக்கு இல்லையா. அதனால் இந்த அக்கறையை, இந்த ஒரு ஈடுபாட்டை ஆப்பிரிக்கா அல்லாத பிற நாடுகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் அவைகள் திருவை எவ்வாறு அதுக்கு ஈடு கொடுக்க முடியும், எவ்வாறு அதற்கு பதில் கொடுக்க முடியும் என்ற ஒரு கருத்தை பற்றி என்னை ஆராய என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் நான் வந்து கலந்துக்கிட்டேன். அதனால் ஆனால் எங்கள் கருத்துக்கள்லாம் வந்து அந்த ஆப்பிரிக்கா பிறவிக்கு யார் கலந்து கொடுறாங்களோ அவங்க கையில் இருக்குது இப்போது. அதனால் அவங்க இதை வந்து எடுத்துக்குவாங்க. இந்த கருத்துக்கள்லாம் வந்து அவங்களுடைய சொற்பொழிவுகள்லையோ அல்லது அவங்களுடைய ஆராய்ச்சியிலையோ அவங்களுடைய பங்கீட்லேயோ அது எப்படியும் பங்கு பெறும். அதனால் ஒரு பயன் இருக்கும் அப்படின்ட்டு நினச்சி தான் அந்த ஒரு குழு கூப்பிட்டாங்க. அதுக்காக நான் வந்தேன். ஆனால் அந்த தயாரிப்போடு என்னுடைய வேலை முடிஞ்சுது. ஆனால் என் நண்பர்கள் மற்றவர்கள்லாம் வந்து இந்த ஆயர் பிறவிலேயே பங்கு கொள்கிறாங்க. சில பேர் அதில் வந்து நிபுணர்களாக இருக்காங்க. அவங்க மூலமாக அந்த கருத்துக்கள்லாம் பயன்தரும்னு எதிர்பார்க்குறோம்.
தாங்கள் வந்து இந்த இயேசு சபை தலைமையகத்தில் ரோமையில் இயேசு சபை அதிபருக்கு துணைவராக இருக்கும் பொழுது எல்லா கண்டங்களுக்குமே போயிருக்கிறீங்க, ஆப்பிரிக்காவுக்கும் போயிருக்கிறீங்க. அந்த ஆப்பிரிக்காவுக்கு இப்போ தேவைப்படுறது ஒப்புரவு, நீதி, அமைதி. இந்த ஆப்பிரிக்க திருச்சபை இதுவரை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க?
திருச்சபை பொறுத்த மட்டும் இவங்க இதை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து எல்லாமே காலனி ஆதிக்கத்தில் அடக்கப்பட்டு இருந்தவங்க தான். அதனால் எப்படி அதுலேருந்து நம்ம விடுதலை பெறணும், எப்படி நம்முடைய சொந்த ஒரு இனம், நம்முடைய இனம், நம்முடைய கலாச்சாரம் எப்படி அதை நம்ம அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும், அது மாதிரி தான் வந்து ஒரு சிந்தனை இருந்தது. இப்போ இது மாதிரி போராட்டங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த போராட்டங்கள்லாம் அதிகமானது இந்த ஒரு கடந்த ஒரு 15 வருஷமாக தான். அதுக்கு முந்தைய இப்போ தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு அந்த அப்பர்தைட் எப்பவுமே இருந்தது. மற்ற நாடு இப்போ காங்கோலெலாம் ஏறக்குறைய அவ்வளவு போராட்டங்கள் அப்போல்லாம் இல்லை. இப்போ தான் இந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ ஜாஸ்தி அங்கங்கே போராட்டங்கள் நடக்குது. ஏன்னா அது வந்து இப்போ ஏறக்குறைய அந்த காலனி ஆதிக்கங்கள் குறைய குறைய அந்த அங்கே லோக்கலாக உள்ள மக்கள் அவங்களுடைய அரசியல் ஈடுபாடு அதிகமாக அதிகமாக அந்த ஒரு போராட்டம் அப்படி தூண்டிட்டு வருது. அதனால் ஒரு பக்கமாக பார்த்தா நிச்சயமாக இந்த கடந்த ஒரு 15 வருஷமாக ஆப்பிரிக்காவில் உள்ள சூழ்நிலை கொஞ்சம் மாறி தான் இருக்குது. அதனால தான் இந்த அமைதி எப்போவுமே தேவைப்பட்ட ஒன்று தான். இருந்தாலும் இப்போ வந்து முக்கியமாக அந்த ருவாண்டா புருண்டியில் வந்து அந்த ஜெனோசைடு இனக்கொலை அப்படின்னு வந்தப்போ அது வந்து ஒரு தொடக்கம். அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஆப்பிரிக்காவிலே உள்ள நாடுகளில் 4 நாடுகளில் தான் வந்து திருச்சபை ரொம்ப திறமாக இருக்குது. அது வந்து ருவாண்டா, புருண்டி, காங்கோ, பிரசாவில் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் காங்கோன்னு சொல்லுவாங்க. இந்த 4 நாடுகள், இந்த 4 நாடு ருவாண்டா புருண்டி தான் வந்து 90% அவங்க வந்து கிறிஸ்தவர்கள். ஆனால் அங்கே தான் வந்து இது மாதிரி இந்த இனக்கொலை நடந்திருக்கு. இது எப்படி முடியும் கிறிஸ்தவங்களில்? அப்போ நம்ம என்ன மாதிரி கிறிஸ்தவர்கள் நம்ம உருவாக்கியிருக்கோம், எப்படி கிறிஸ்தவர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செய்ய முடியும்? கிறிஸ்தவத்தை நம்ம பரப்புறோம்னு சொல்லும் பொழுது அதனுடைய உண்மையான பொருள் என்ன, என்ன மாதிரி கிறிஸ்தவத்தை நம்ம பரப்புகிறோம்? சும்மா ஏதோ கோயிலுக்கு போகிறோம், திரும்ப திருவருட் சாதனங்கள்லாம் பங்கு பெறுறோம், அதுதான் கிறிஸ்தவமா? அல்லது ஒரு நல்ல வாழ்வு, ஒரு நீதி, நியாயம், அமைதி சார்பாக நாம் வாழ்கின்ற வாழ்வு தான் உண்மையான கிறிஸ்தவமா அப்படிங்கிறது, கிறிஸ்தவம் என்ன என்பதை பற்றிய ஒரு சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ வந்துருச்சு.
ஆப்பிரிக்காவுக்கான இந்த 2வது சிறப்பு ஆயர் மன்றத்தினால இந்த ஆப்பிரிக்க திருச்சபை அடையவிருக்கும் பலன்கள் என்னன்னு நினைக்கிறீங்க?
திருச்சபையினுடைய கடமை வந்து எத்தனை பேர் ஞாயிற்றுக்கெல்லாம் பூசிக்க வர்றாங்க, எத்தனை ஞானஸ்தானம், எத்தனை பேர் கல்யாணம், அது மாதிரி எத்தனை பேர் ஒப்புரவுக்கு அர்ச்சனத்துக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் மக்களுடைய சாதாரண வாழ்க்கையில் அவங்களுடைய அரசியல் வாழ்வில் வந்து அவங்களுடைய விசுவாசத்தினுடைய ஈடுபாடு எவ்வாறு இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து பலப்படுத்தி உண்மையான அமைதியை ஒப்புரவை உருவாக்க முடியும்? இப்போ மக்களுக்கு இடையே வந்து ஒருத்தக்கம் சந்தை போட்டுக்கிட்டு இருந்தால் அவங்க வந்து சும்மா பாவசிங்கிறத்தணும்னு சொல்லிட்டு வந்து பாங்களுக்கு கடவுள் சொல்லி இருந்தாலும் அதில் வந்து ஒருமான பதனும் கிடையாது. உண்மையான மனித இறைவன் ஒப்புரவு வந்து மக்களுக்கிடையே ஒரு ஒப்புரவாக மாறணும். அதனால் எவ்வாறு திருச்சபையினுடைய ஆண்மை வாழ்வானது மக்களுடைய அரசியல் அல்லது பொது வாழ்வில் எப்படி அது பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற ஒரு மன தெளிவு ஏற்பட்டுச்சுன்னா அதே பெருசு.